வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அதமிமானி உத்தம ஜீவிய வழிகாட்டும் உயர்வானுலகில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல
காலை வேளையிலே வேத ஆராய்ச்சி நேயர்களை சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். அன்பர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்கள். நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்நிகழ்ச்சியை கேட்டு செவ்வையான வழியை தெரிந்து கொள்ளுங்கள்.
அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். ஞானத்தில் பரநுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் இழைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. இழந்து தீய வழியிலே நீ நடந்த வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்த வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியாம் நச்சன்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட கால இதுவே நல்ல கால என்றறியாயோ. கதியாம்பட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. அகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. இகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகத்தாலம் முடியும் காலத்தில் என்ன செய்வா. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும் காலத்தில் என்ன செய்வா. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னழித்தாரன்றோ. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னழித்தாரன்றோ. ஆவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருட முடியலாமே. ஆவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருட முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். குறைத்த முடிவை நீ அறியாயோ. முந்தியரேமியான நீயாவு குறைத்த முடிவை நீ அறியாயோ. எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏத்த ஆயத்தமாய் எப்போதும் இருந்திடாயோ. எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏத்த ஆயத் எப்போதும் இருந்திடாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கருத்தோடு கவனித்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்று நீங்கள் இதை எடுத்துக் கொள்வதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஆவியானவர் உங்களோடு உறவாடும் காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிவதாக எழுதியிருந்தீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பெற்று வரும் ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்கவும் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கவும் அது உதவியாக இருக்கும். இன்றும் கர்த்தருடைய வசனத்திற்குள்ளே நாம் கடந்து செல்லும் முன்பதாக இருக்கிற இடங்களிலே அமர்ந்தவாறு தலைகளை தாழ்த்தி நமது எண்ணங்களை கர்த்தரை நோக்கி திருப்புவோமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, நாங்கள் பல்வேறு இடங்களிலிருந்து ஒருமனப்பட்ட இதயத்தோடு இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராயிருப்பதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போதுமானவராயிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களின் தண்டனைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினதற்காக தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எப்பொழுதும் அவர் எங்களிலேயும் நாங்கள் அவரிலேயும் நிலைத்திருக்கவும் என்றென்றும் உம்முடைய வார்த்தைகளுக்கு சாட்சிகளாக வாழவும் நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாய் உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கவும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுவதை உணரவும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பிற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மனிதனுடைய சத்தத்தை அல்ல கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்தை எங்கள் இருதயத்தின் ஆழத்திலே நாங்கள் கேட்கவும் அவருக்கு கீழ்ப்படியவும் தூய ஆவியானவரே இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களோடு நீர் இடைபட வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தைகளிலே ஸ்திரப்பட வேண்டும் என்று கூறுவதோடு நிறைவு பெற்றதை முந்தைய நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். தேவன் நம்முடைய இருதயத்தை தேற்றி நம்மை ஒவ்வொரு நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் ஸ்திரப்படுத்துகிறார் என்று அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். இது இயேசு கிறிஸ்துவோடே நாம் கொண்டிருக்கிற உண்மையான தொடர்பை பற்றியதாகும். மேலும் 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13-14 வசனங்களிலே நாம் கிறிஸ்துவுக்குள் பெற்றிருக்கின்ற ஆச்சரியமான தகுதியை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்கிறார். நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். வசனத்தை பாருங்கள். நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே என்று பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் இதற்காக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று 14 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக அவர் உங்களை அழைத்தார் என்றும் சொல்கிறார். தொடர்ந்து 3 அதிகாரத்திலே விசுவாசிகளாகிய நமக்கு சில பொறுப்புகள் இருக்கின்றன என்று பவுல் சொல்கிறார். எபேசியர் விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிற ஆலோசனையை எபேசியர் 4:1 பார்க்கிறோம். அதை நாம் இங்கே வாசிப்பது நலமாயிருக்கும். கவனியங்கள், எபேசியர் 4:1, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று சொல்கிறார். ஆம், விசுவாசிகள் சில காரியங்களை செய்வதன் மூலம் அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள முடியும். இந்த காரியத்தை தான் பவுல் தெசலோனிக்கே விசுவாசிகளுக்கும் எழுதுகிறார். பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் 3:2 வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. இந்த துன்மார்க்கமான உலகத்திலே விசுவாசிகள் வாழ்க்கை நடத்துவதற்கு வேத வசனம்தான் அவர்களை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று பவுல் இங்கே சொல்லியிருக்கிறார். விசுவாசியின் நடையை வேத வசனமே ஸ்திரப்படுத்துவதாயிருக்கிறது. கடைசியாக சகோதரரே என்று இந்த வசனத்திலே அவர் குறிப்பிடுவதன் மூலமாக அவர் கடிதத்தின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறுவது ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிப்பது மிகவும் அவசியமானதாகும். இது ஆவிக்குரிய வரங்களிலே ஒன்று அல்ல. ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டிய ஒரு காரியம்தான் ஜெபம். ஒரு காரியம் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதன் பின்பகுதியிலே ஜெபம் அவசியம். ஒரு சுவிசேஷகரோ, ஒரு கர்த்தருடைய செய்தியாளரோ அல்லது போதகரோ ஊழியத்திலே வெற்றி பெற அவர்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் தேவையாயிருக்கிறார்கள். தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களின் ஜெபம் அவசியமானது. பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயரின் ஜெபத்தை நாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் வசனமானது எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்பட முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் சிறந்த ஒரு ஊழியத்தை செய்தார். அவர் ஒரு அருமையான சுவிசேஷ ஊழியர். சுவிசேஷகர் என்பதற்கும் நற்செய்தி பணியாளர் என்பதற்கும் ஒரே அர்த்தமே உள்ளது. அப்போஸ்தலனாகிய பவுல் போதகராக, மெய்ப்பராக இருந்தார். இவை எல்லாவற்றையுமே அவர் சிறப்பாய் நிறைவேற்றினார். இவற்றை தெசலோனிக்கே சபையிலேயும் அவர் செய்தார். அவர்களை இயேசுவண்டை வழிநடத்தி அவர்களுக்கு வேத வசனங்களை போதித்தார். அவர் எழுதிய கடிதங்களிலே ஒரு மெய்ப்பரை போல அறிவுரை கூறி எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த கடிதங்களிலே வேத வசனங்களை கொண்டு அவர்களை அறிவுறுத்தினது மட்டுமல்ல, அவர்களை தேற்றவும் ஆலோசனை சொல்லவும் முயற்சி செய்கிறார். அவர்களை ஜெபிக்கும்படியாக கேட்டுக் கொள்ளும்பொழுது ஒரு காரியத்திற்காக சேர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாய் பவுல் சொல்கிறார். உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு என்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக ஜெபிக்க முடியாது. ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிற எத்தனையோ கர்த்தருடைய ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியும். தேவனுடைய ஊழியர்கள் வேத வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது அது எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இதற்கு மாதிரி வைத்து போனார். இந்த உலகத்தை விட்டு அவர் பரலோகத்திற்குள்ளே கடந்து செல்லும் முன்பதாக இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலேதானே தன்னுடைய சீஷர்களுக்காக, அவர்கள் மூலமாய் கர்த்தரை விசுவாசிக்கப் போகிறவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்கிறதை யோவான் 17 நாம் பார்க்கலாம். தேவனுடைய வசனம் இந்நாட்களிலே உயர்த்தப்பட வேண்டும். மக்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்தை உயர்த்த வேண்டும். இதற்காக நாம் விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அநேகர் வேத வசனத்தை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னாலும் அதில் அதிகம் கவனம் செலுத்தாத நிலையை இன்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு கவலை தரக்கூடிய விஷயம்தான். வேதத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அதை நன்கு ஆராய்ந்து தியானித்து அதனால் பலனடைய பயனடைய நாம் அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக நாம் நம்முடைய சபை ஊழியர்களுக்காக, சபை குருவானவருக்காக, போதகருக்காக, மெய்ப்பருக்காக அதிகம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய பொறுப்பு மிக அதிகமானது, பிரச்சினைக்குரியது. அநேக இடங்களிலே சென்று கூட்டங்கள் நடத்தும் கர்த்தருடைய ஊழியரை விட இவர்களின் பொறுப்பும் பணியும் தான் அதிகம். ஏனென்றால் சபையில் உள்ள அனைத்து காரியங்களையும் அனைத்து நபர்களையும் இவர்களை சந்திக்க வேண்டும். சபை உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்று போல இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? சிலர் காரணமில்லாமல் பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். அப்போஸ்தலன் பவுல் இங்கே இரண்டாம் வசனத்தில் கொடுக்கும் ஜெபக்குறிப்பை பாருங்கள். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். சபைகளிலே இப்படிப்பட்ட துர்க்குணம் உள்ள பொல்லாத மனுஷர் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆம், அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களின் நிமித்தம் சபையின் போதகர் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். ஒரு சுவிசேஷகர் என்பவர் மகப்பேறு சமயத்திலே மருத்துவம் பார்க்கும் மருத்துவர் போன்றவர். அவர் பிள்ளைகளை பெற்றெடுக்க பிரசவ நேரத்திலே உதவுகிறார். ஆகவே உலகத்திலே பிள்ளைகளை பெற்றெடுத்து தருபவர் சுவிசேஷகர். தொடர்ந்து இந்த சிறு குழந்தைகள் வளர்ந்து வருகிறது. ஆகவே இப்பொழுது குழந்தை மருத்துவரிடத்திலே பிள்ளைகளை காண்பித்து சரியான உணவினை கொடுத்து ஆரோக்கியத்துடன் வளர்க்கிறார்கள். இந்த குழந்தையின் மருத்துவர் சபையின் போதகராவார். இவரே விசுவாசத்திலே பிறந்த குழந்தை போன்றவர்களுக்கு சரியான ஆவிக்குரிய உணவை கொடுத்து வளரச் செய்கிறவர். இவரே பெரிய பரிசுத்தவான்களையும் குழந்தைகளாய் இருக்கிற விசுவாசிகளையும் நடத்த வேண்டும். இது ஒரு கடினமான வேலை பிரியமானவர்களே. எனவே நாம் நம்முடைய சபை ஊழியர்களுக்காக, நம்முடைய சபை போதகர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். இந்த சபை போதகர்கள்தான் அந்த விசுவாசிகள் எல்லாருடைய பாரத்தையும் சுமக்க வேண்டும். போதகர்களுக்கு அதிகமான இடர்பாடுகள் உண்டு, ஆனால் சுவிசேஷகர்களுக்கு அந்த அளவு உபத்திரவம் இல்லை, பாடுகள் வேதனைகள் இல்லை. ஏனென்றால் இந்த சுவிசேஷகர்கள் போன்றவர்கள் அந்த குறிப்பிட்ட கூட்டத்தை நடத்த மட்டுமே வந்துவிட்டு போய்விடுவார்கள். ஆகவே போதகருடைய வேலையை விட இவருடைய வேலை எளிதானதாகவே இருக்கிறது. இந்த துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து தேவ ஊழியர்கள் விடுவிக்கப்படும்படிக்கு ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இருக்கும் சபையிலே இப்படிப்பட்ட துர்க்குணரான பொல்லாதவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களை ஆண்டுடைய பாதத்திலே நினைவு கூறுங்கள். கர்த்தர் அவருடைய இருதயத்தை மாற்றும்படியாக அவர்களுக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபியுங்கள். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று தேவனுடைய ஊழியர்கள் விடுவிக்கப்படும்படிக்கு ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் தேவனுடைய ஊழிய வளர்ச்சிக்கு வெளியிலே உள்ளவர்களை காட்டிலும் சபையிலே உள்ளவர்களே அதிக தடையாயிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் தீமையானவர்களாக, கொலைகாரர்களாக, ஊழியத்தினை தடுக்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் சபையின் விசுவாசிகளிலே உறுப்பினர்களிலே சிலர் மிகவும் மோசமான வழிகளிலே ஊழியத்தை தடுக்கிறவர்களாயிருப்பார்கள். போதகரை தாக்குகிறவர்களாக காணப்படுவார்கள். இவர்களை சமாளிப்பது போதகருக்கு மிக கடினமானதுதான். இவர்கள் எல்லாம் சமாளித்து கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிப்பது மிக கடினமான ஒரு பணியாய் போய்விடும். இதனையடுத்து இரண்டாம் வசனத்தின் பின்பகுதியிலே விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று சொல்லப்படுவதை கவனிக்க வேண்டும். இது விசுவாசத்தை பற்றியது. எல்லாருக்கும் விசுவாசம் இல்லை. அதாவது அப்போஸ்தலர்கள் உபதேசத்திற்கேற்ப அவர்கள் விசுவாசத்தை கை கொள்ளவில்லை. அப்போஸ்தலர்கள் சபைக்கு கொடுத்த கொள்கையே சபையின் அஸ்திமாரமாக இருக்க வேண்டும். இந்த அப்போஸ்தலர்களின் உபதேசத்தையே நாம் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருப்பது என்பது விசுவாசத்தின் ஒரு பகுதியாகும். அடுத்ததாக அந்த சத்தியத்திற்கு ஏற்ற விதமாய் நடந்து கொள்ள வேண்டும். தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலனாய பவுல் இதை குறித்துதான் எழுதுகிறார். நாம் உண்மையிலேயே அவருடைய வருகையை விரும்புவோம் என்றால் வேத வசனத்தோடு உள்ள உறவினாலும் இந்த வாழ்க்கையிலே நடந்து காட்டுவதன் மூலமாயும் நிரூபித்து காட்ட வேண்டும். தொடர்ந்து இரண்டு தெசலோனிக்கேயர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பாருங்கள். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று உங்களை காத்துக் கொள்ளுவார். இது ஒரு சிறந்த வாக்கு தத்தமான வசனம் என்று சொல்லலாம். நம் அநேக வேளைகளிலே அவரை விட்டு விலகி சென்று விடுகிறோம் இல்லையா? ஆனால் அவர் நம்மை ஒருபொழுதும் விட்டு விலகுகிறதில்லை. அவர் உண்மை உள்ளவர், அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவர். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இருக பிடித்துக் கொள்ள வேண்டிய வாக்கு தத்தம் இது. கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தேவ பிள்ளைகள் ஸ்திரப்பட வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. இப்பொழுது சபைகள் ஸ்திரமற்று விசுவாசிகளின் வாழ்வு ஸ்திரமற்று காணப்படுகிறது. ஸ்திரமற்ற யாவும் ஸ்திரப்பட வேண்டும். ஒரு விசுவாசி எப்படி ஸ்திரப்பட முடியும்? அவன் வேத வசனத்திடத்தில் வருவதன் மூலமாக ஸ்திரப்படுத்தப்படுவான். வேத வசனங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுது அது அந்த விசுவாசியை ஊன்ற கட்டும். தேவன் வேதவசனத்தின் மூலம் கிரியை செய்கிறார். தேவனுடைய வசனம் உங்களை தீமையை நின்று விலக்கி காத்துக்கொள்ளும். வேதம் உங்களை பாவம் செய்யாதபடி காக்கும், பாவம் உங்களை வேதத்தை தொடாதபடி காக்கும் என்று ஒருவர் சொன்ன கருத்து எவ்வளவு உண்மை இல்லையா? இப்பொழுது 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்கள். மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறோம். தேவனை பின்பற்றுகிறவர்கள் சில காரியங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவர்களுக்கு குறிப்பிட்ட சில கட்டளைகளை அவர் கொடுத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தின் 5 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 22 கட்டளைகளை கொடுத்திருக்கிறதை நாம் தியானித்திருக்கிறோம். 10 கட்டளைகள் மட்டுமல்ல, 22 கட்டளைகள். இவற்றை விசுவாசிகள் கைக்கொள்ள வேண்டும். யோவான் 14 அதிகாரம் 15 வசனத்திலே இயேசு கூறிய காரியத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும். அவர் என்ன கூறியிருக்கிறார்? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆம், நாம் அவரிடத்திலே அன்பு கொள்வதனாலேயே அன்பின் நிமித்தமாகவே அந்த கட்டளைகளை நாம் கை கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவு ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம், எந்த அளவு நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறோம் என்று பவுல் இங்கே எழுதுகிறார். இந்த தெசலோனிக்கேயரை அப்போஸ்தலனாய பவுல் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறார். அவர்கள் கட்டளையிட்டவைகளை செய்து வருகிறதாலும் இனிமேலும் செய்ய போகிறதனாலும் அவ்வாறு ஒப்புவிக்கிறார். இந்த தெசலோனிக்கே சபை ஏற்கனவே நல்ல சாட்சியுடைய ஒரு சபையாக இருந்தது என்று 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரத்திலே நாம் சிந்தித்தது ஒருவேளை உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கலாம். அந்த நல்ல சாட்சியை இந்த சபை தொடர்ந்து காத்துக்கொள்ளும் என்று அப்போஸ்தலனாய பவுல் நம்பினார். அது மட்டுமல்ல, 5 வசனத்தை பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3:5, கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. ஒரு விசுவாசி தேவ அன்பிலே நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, நீங்கள் அவருடைய அன்பின் வெளிச்சத்திலே நடத்தப்படுவீர்களானால் தேவனுடைய அன்பானது உங்கள் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண முடியும். மேலும் அவர் உங்களில் அன்பாயிருக்கிறதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அந்த அன்பை நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தியும் காட்ட முடியும். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே தேவ அன்பை நமக்கு உண்மையானதாக மாற்ற முடியும். அன்பு என்பது ஆவியின் கனிகளிலே ஒன்றாயிருக்கிறது. நீங்கள் இயற்கையாகவே ஒரு மனிதனை நேசிக்க முடியாது. நம்முடைய இயற்கை சுபாவம் அப்படிப்பட்டதல்ல. இவ்வாறு நேசிக்க வேண்டும் என்று தேவனும் எதிர்பார்ப்பார் என்று சொல்ல முடியாது. அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்பொழுது நம்மை சுற்றிலும் உள்ளவர்களை நாம் நேசிப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் நாம் சிலருடன் பழக போகும்போதும் கூட அவர்கள் சரியானபடி வரவேற்பு கொடுக்க மாட்டார்கள். நம்மை மனதிலே அவர்கள் காயப்படுத்தி விடுவார்கள். அந்த வசனத்திலே மேலும் என்ன பார்க்கிறோம்? கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பொறுமையோட காத்திருக்க வேண்டும். அந்த பொறுமைக்கும் அதேபோல அன்புக்கும் இயேசு கிறிஸ்துவே நடத்துகிறவராயிருக்கிறார். இவை அருமையான வசனங்கள் இல்லையா? தொடர்ந்து 6 வசனத்தை பார்ப்போம். வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். மேலும் சகோதரரே என்று அப்போஸ்தலனாய பவுல் கூறி நேரடியாக செய்திக்கு வருகிறார். அவர் சுற்றி வளைத்து பேசவில்லை. இங்கு என்ன சொல்கிறார்? ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் சிலர் ஒழுங்கற்று நடக்கிற மக்களை விட்டு விலகாமல் காணப்படுவார்கள். அவர்களை ரட்சிப்பிற்குள்ளே நடத்தப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர்களோட கூட மதுபான கடைக்கும் செல்வார்கள். கேட்டால் நான் எப்படியாவது அவர்களை ஆதாயப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஐக்கியம் வைத்துக் கொள்வார்கள். இறுதியிலே இவர்களும் குடிகாரர்களாக மாறிப்போவதுதான் பரிதாபம். ஆம், அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் இவ்வாறு ஒழுங்கற்று தெரிகிறவர்களோட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லை. அவர்களிடம் பழகலாம், ஆனால் நெருங்கக்கூடாது. அவர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் என்றே வேதம் சொல்கிறது. நாம் அவர்களுக்கு சாட்சிகளாக இருந்து போதிக்க வேண்டியது அவசியமான ஒன்றுதான். தொடர்ந்து அந்த வசனத்திலே நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்று பவுல் மிக தெளிவாக கூறுகிறார். பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் 3:7, இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும். நாம் அப்போஸ்தலர்களை பின்பற்ற வேண்டும் என்று இங்கே சொல்கிறார். ஒரு இறையில் உள்ள சிறகுகள் ஒன்றாக இருக்கும். ஆகவே விசுவாசிகள் ஒன்றாக ஐக்கியம் கொள்ள வேண்டும். விசுவாசிகள் தாங்கள் வைத்துக் கொள்ளப் போகும் ஐக்கியத்தை குறித்து கவனமாயும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது அவர்களின் விசுவாச வாழ்க்கையை பாதிக்கலாம். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த 3 முக்கியமான காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவதாக, சுவிசேஷ ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய போதகர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக, வேத வசனங்களின் மூலமாக நாம் கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தப்பட்டவர்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அழைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே நாம் வைத்திருக்கிற அன்பை குறித்து கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்பிலே உறுதியானவர்களாயும் ஐக்கியத்திலே சாட்சியானவர்களாயும் வாழ நம்மை அர்ப்பணம் செய்வோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த 2 தெசலோனிக்கேயர் நிருபத்திலே அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட செய்தியும் எங்களுடைய உள்ளத்திலே தங்கியிருக்கட்டும். நாங்கள் இன்றும் என்றும் உடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான வேளையிலேயும் இந்த நாளிலே எங்களோடு கூட தங்கியிருந்தாலும் எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்திலேயும் நாங்கள் செய்யும்படி நீர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் சந்தோஷத்தோடும் மனுஷர்களுக்கென்று அல்ல உமக்கென்று சிறப்பாக செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். Matthew 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். Matthew 5:37.